இம்மட்டுக்கும் எங்களை கொண்டு வந்த எபெனேசரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே. அருமை தெய்வமே, இந்த வருஷத்தின் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலும் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, உமை நோக்கி பார்க்கிறோம். எங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உமக்கு கோடி நன்றி சுவாமி, கோடி நன்றி. கர்த்தாவே, இதுவரை காத்தீர், இனிமேலும் நீர்தான். உம்முடைய சட்டங்களின் கீழ் எங்களுக்கு அடைக்கலாம். உன்னதமானவரே, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பு, எங்களோடு இருக்கிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றியப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் லாபத்தில் வேண்டிக் கொண்டு உமக்கு நல்ல பிதாவே, ஆவே ஆவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து போவோம். சீக்கிரமாக என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம். கமித் மீ பிளேஸ். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நாம் வாசி கேட்போம்.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாபிசத்தில் இருந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார். நாம் அறிவோம், இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு கட்டத்திலே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் இயேசுவுக்கு கிட்ட வரையில் அவர்கள் தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அப்படின்ட்டு உரத்த சத்தமாக உன்னதமான தேவனுடைய குமாரனாக இயேசுவை பார்த்து எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் கிட்ட வர முடியலை. காரணம், குஷ்டரோகம் உள்ளவர்கள் மற்றவர்களை கிட்டே போக மாட்டார்கள், கிட்ட போக முடியாது. ஏனென்றால் குஷ்டரோகம் உள்ளவர்களுடைய உடலில் இருந்து, சரீரத்தில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். குஷ்டரோகம் என்கின்றது ஒரு பயங்கரமான வியாதி. இன்று வரைக்கும் குஷ்டரோகம் மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு சவாலாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகம் ஒரு பாவத்துக்கு சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போனால் 3 சம்பவத்தை அதற்கு உதாரணமாக சொல்லலாம். மிரியாம் பாவம் செய்த போது அவள் உறைந்த மலையை போல குஷ்டரோகி ஆனாள். 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டாள், ஒதுக்கப்பட்டாள். அறிவோம். அப்படியே உசியா என்கின்ற ராஜா செய்யக்கூடாத காரியத்தை செய்து ஆசாரிய ஊழியத்தை செய்யறதுக்கு துணிந்து ஆலயத்தில் பிரவேசித்து தூபம் காட்ட துணிந்தபோது அவருடைய நெட்டியிலே குஷ்டம் தோண்டிட்டு அப்பொழுது அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து சென்றான் சொல்லி பார்க்கிறோம். அவர் ராஜாதான், ஆனால் அவனுக்குள்ளே எழும்பின மேட்டுமையான எண்ணத்தினால், ஆசாரிய ஊழியத்தை நானும் செய்ய முடியும், செய்யலாம் என்ற தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயமாக ஆலயத்தில் பிரவேசித்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவன் ஆசாரிய செய்கிற பணியை செய்கிறதுக்கு முயற்சி செய்தான். ஆசாரியர்கள் தடுத்த போதும் அதை அவன் மறுத்து எதிர்த்த போது ஆண்டவருடைய வல்லமை விளங்கினது. அவனுடைய மீறுதல் நிமித்தம் அவருடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றி இறுதியாக அவன் மரணமடையின் நாள் மட்டும் தனித்து விடப்பட்டு, என்ற குஷ்டரோகி ஆயிட்டதே, தனித்து விடப்பட்டு ஒரு வீட்டிலே கடைசாக மட்டும் தனியே இருந்து மறித்தான் என்று வேதம் சொல்றது. இன்னொரு பகுதியினர் சொல்லுவதாக இருந்தால், கேயாசி எலிசாவின் கைகளுக்கு, எலிசாவின் கைகளுக்கு தண்ணி பார்த்தவன், எலிசாவுடைய ஊழியக்கார், எலிசா மூலமாக தேவன் செய்த அநேக அற்புதங்களை கண்ணார பார்த்தவன், தேவ சமூகத்தில் அந்த தேவ மனிதனோடு இருந்தவன், ஆனாலும் பொருளாசையின் மேலே அவன் ஆர்வம் கொண்டு, நாகமான் கொண்டு வந்த பொருட்கள் மேலே தேவனுக்கு பிரியமற்ற விதத்திலே அநியாயமாக பொருட்கள் மேலே ஆசை கொண்டு அதன் பின்னாலே போய் நாகமான் கொண்டு வந்த அன்பளிப்புகளை வேண்டாம் என்று மறுத்த தீர்க்கதரிசியின் சொல்லையும் மீறி எலிசாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக நாகமானை பின்தொடர்ந்து அவன் கொண்டு வந்த பொருட்களை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை அவன் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது எலிசா அவனை பார்த்து கேட்டா, எங்கே இருந்து வருகிறாய், நான் உடனே போகவில்லை என்று பொய் சொல்லிட்டான். அந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும் அவன் குஷ்டரோகியானான். அது மாத்திரமில்லை, நன்றாய் கவனியுங்கள், அவன் மாத்திரமில்லை, அவன் குஷ்டரோகம் அவன் சந்ததியையும் பிடிக்க கடுவதில் சொல்லப்படும். அப்ப இந்த மனுஷன் செய்த பாவத்தினால், இந்த மனிதன் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட குஷ்டம் அவனுக்கு மாத்திரமில்லை, அவன் சந்ததியையும் பாதித்தது என்று சொல்லி நாம வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே குஷ்டரோகமானது ஒரு பாவ சாபத்தின் விளைவு என்பது தெளிவு. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னாரு, குஷ்டரோகம் உள்ளவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கடவன். குஷ்டரோகம் உள்ளவன் தீட்டு தீட்டு என்று அவன் உரத்த சத்தமிடுவன். அப்படிப்பட்டவனை பாளையத்துக்கு புறம்பாக்கு, சபைக்கு புறம்பாக்கு. அவன் உள்ளே இருக்க முடியாது, தேவ சமூகத்துக்கு வர முடியாது. ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான வியாதி அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது பாவத்தின் அது ஒரு விளைவு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே இந்த குஷ்டரோகம் உள்ளவர்களுடைய உடலில் இருந்து ஒரு துர்நாற்றம் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொதுவான இடத்திலே அவர்கள் வந்து உட்கார முடியாது, சொல்லப்போனா சமுதாயத்திலே அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது, அவர்களோடு தொழில் செய்து பிழைக்க முடியாது, அவர்கள் குடும்பம் நடத்த முடியாது. ஆகவே அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இன்றைக்கு இந்த வைரஸினாலே தனிமைப்படுத்தப்படுறது போல அவர்களும் தனிமைப்படுத்தப்படுறார்கள் சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டார்கள் என்று வேத்து பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் வர முடியாது மாத்திரமில்லை, அவருடைய சரீரத்தில் ஒரு துர்நாற்றம் வீசுறது மாத்திரமில்லை, அவருடைய கால் விரங்களில் விரல்களில் இருக்கிற நகங்கள், கை விரலில் இருக்கிற நகங்கள் எல்லாம் ஒன்று பின் ஒன்றாக அழுகி விழுந்து போமா. அது மாத்திரமில்லை, இந்த குஷ்டரோகம் உள்ளவருடைய சரீரத்தில் ஒரு குண்டூசி குத்தினாலும் அவனுக்கு உணர்வு இல்லாமல் இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அது. இங்க பாருங்க, 10 பேர் குஷ்டரோகம் உள்ளவர்கள், இந்த 10 பேரும் ஒன்றாக இருந்திருக்கிறார். நல்லா விளையாங்க, இந்த 10 குஷ்டரோகிகளும் ஒன்றாக வாழ்ந்த என்ற குஷ்டரோகிகள் ஒன்றாக இருந்திருக்கு, ஆனா சமூகத்தை விட்டு தூரமாக இருந்திருக்கிறார்கள். படி இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு இந்த குஷ்டரோகத்தை குணமாக்க, ஆரோக்கியமாக்க, இந்த குஷ்டரோகத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவாலே முடியும் என்று இந்த குஷ்டரோகிகள் விசுவாசித்தார்கள். ஆகவே ஒரு காரியம் செய்தார்கள், ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். வந்து தூரத்தில் நின்று உரத்த சத்தமிட்டு, இயேசு ஐயரே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டிருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களை பார்த்து சொன்னது என்ன, உங்களை போய் ஆசாரத்திலே காண்பியுங்கள். இயேசு ஏன் அப்படி சொன்னார்னு சொன்னால், அதற்கு பழைய ஏற்பாட்டுக்கு நாம போக வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே குஷ்டரோகத்திலிருந்து குணமானவர்கள் ஆலயத்திலே ஆசாரத்திலே போக வேண்டும். அந்த குணமானவர்களுக்கு அவர்களுக்கு சில நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்தார், சில ஒழுங்குகளை அவர் வைத்திருந்தார். அவர்கள் அவைகளை நிறைவேற்றி ஆசாரியனிடத்தில் போய் அவைகளை காண்பித்து அவனுக்கு குஷ்டரோகம் இல்லை என்று ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் அவர்கள் உள்ளே வர முடியும், பாளையத்துக்குள்ளே வர முடியும். ஆகவே ஒருவனுக்கு குஷ்டரோகம் உண்டு என்பதையும் ஆசாரியன் தான் தீர்மானிக்கணும். ஒருவன் குஷ்டரோகம் குணமான பின்பாடு அவனுக்கு குஷ்டரோகம் இல்லை என்பதையும் ஆசாரியன் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள், ஏனென்றால் நீங்கள் குஷ்டரோகத்தில் இருந்த குணமானதை அவர்கள் அறியட்டும், அவர்கள் பார்க்கட்டும், நீங்க உள்ள வரத்தக்கதாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்க சார். இப்ப நன்றா கவனிங்க, இப்ப ஆண்டவர் இவர்களுக்கு என்ன தேவை, குஷ்டரோகிகளுக்கு என்ன தேவை, ஆரோக்கியம். ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன, நீங்கள் உங்களை போய் ஆசிரியத்திலே காண்பீங்கள். ஆகவே கொஞ்சம் கவனியுங்கள், இந்த இடத்திலே இந்த குஷ்டரோகிகள் கொஞ்சம் யோசித்திருக்கலாம் இல்லையா, ஆண்டவர் எங்களை குணமாக்குவாரு என்று சொல்லி நம்பி இயேசுடத்துல வந்தோம், ஆனா இவரோ எங்களை ஆசிரியத்துல போக சொல்றாரு, ஆசாரியர் எங்களை குணமாக்க முடியுமோ, ஆசிரியத்துல இதுக்கு ஏதாவது விமோசனம் இருக்குமோ. ஆகவே இப்படியாக அவர்கள் யோசித்திருப்பார்களாக இருந்தால் ஆண்டவருடைய வசனத்தின்படி சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் ஆசிரியத்துல போயிருக்க மாட்டார்கள். அப்படி போகாதிருந்திருந்தால் அவர்களுக்கு குஷ்டரோகம் சுகமாக இருக்கவும் முடியாது. நன்றா விளையாடுங்க, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ஆசாரியத்தில் போகும் பொழுதுதான் இவர்கள் சுத்தமானார்கள். இவர்கள் ஆசாரிய தேடி போகாமல் இருந்திருந்தால், இவர்கள் ஆசாரிய தேடி போகாமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து சொன்னபடி இவர்கள் சுத்தமாக முடிந்திருக்காது, சுத்தமாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, ஆசாரியத்தில் போய் உங்களை காண்பீங்கள். அவ இவர்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவர்கள் ஆசாரியத்தில் போகும் பொழுது ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்குள்ள நான் போகாம நன்றாக கவனிங்க, இதுல இருந்து நாம பார்க்கிற காரியம் என்ன, அந்த பத்து பேரும் போகையில சொத்தமான போது அவர்களில் ஒருத்தர் திரும்பி வந்திருக்கார், இயேசுடத்துல திரும்பி வந்திருக்கார். ஆசாரத்துல போனவன் திரும்பி ரிட்டர்ன் பண்ணி இயேசுடத்துல வந்து அவர் பாதத்துல விழுந்து, வேதம் சொல்றது தமிழ் மொழிபெயர்ப்பின்படி வேதம் சொல்றது அவர் என்ன சோத்திரம் செலுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். பட் ஆங்கில வேதத்தை எடுத்து பார்த்தால் அவர் நன்றி சொல்லி சோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பத்து பேர் சொத்தமானார்கள், ஆனா ஒருத்த மாத்திரம்தான் திரும்பி வந்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை சோதரப்பட்டார். இப்ப இயேசுட வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, இயேசு என்ன கேட்டாரு, சொத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா, மிகுதி ஒன்பது பேர் எங்கே, மிகுதி ஒன்பது பேரும் எங்கே, தேவனை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல இந்த மனுஷனை தவிர மற்றவர்களை காணோமே, அற்புதத்தை பெற்றார்கள் அப்படியே போய்விட்டார்கள், ஆரோக்கியத்தை பெற்றார்கள் அப்படியே போய்விட்டார்கள். இதைப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன என்னமெல்லாம் நம் மனதில் வருது தெரியுமா, இன்றைக்கு அநேகர் அந்த குஷ்டரோகிகள் மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், இன்றைக்கும் ஆண்டவிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், இன்றைக்கும் ஆண்டவிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், இன்றைக்கும் ஆண்டவிடத்திலிருந்து ஆரோக்கியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் எத்தனை பேர். இப்படி நான் இந்த காலை இந்த யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஊழிய அனுபவத்தில் கத்திற்கும் பார்க்க தாழ்மையில உள்ளத்தோடு சொல்லுவேன், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வந்து ஜபம் பண்ணவர்களுக்கு கூட கத்தர் அற்புதம் செய்திருக்கார், கத்தருக்கு முன்பாக சொல்லுவேன். ஆனால் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்தபோது அவர்கள் தேவனுக்கு தூரமாக இருக்கிறதை பார்த்து வேதனைப்பட்டேன். எத்தனை பேர் அசுத்த ஆவிகள் இருந்து இயேசு கண்முன்னாக விடுதலையாக்கினார், ஆனால் விடுதலாக்கின பிற்பாடு அவர்கள் தங்களை விடுதலாக்கின தேவனோடு வாழ வேண்டும், தங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும், தம்முடைய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆகவே அநேகருக்கு விருப்பம் என்ன,
ஒரு தேவைக்காக தேவனை தேடுகிறோமே அல்லாமல் தேவனை தேவனாக தேடுறவர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார். இவர்களை நான் குற்றப்படுத்தவில்லை, குறை சொல்லவில்லை. சில உண்மைகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களை உங்களுக்கு முன்பாக சொல்றேன். அருமையான தேவட பிள்ளைகளே, ஏதோ ஒரு தேவைக்காக நாம தேவனை தேடுறவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் தேவனாக இருக்கிறார் என்பதற்காக நாம தேவனை தேடணும். தேவைகளுக்காக நாம தேவனை தேடுவோமாக இருந்தால் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்றது வாசித்து பாரு. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனத்திலே வேதம் என்ன சொல்றது என்பதை தயவு செய்து வாசிங்க.
இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக,
இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால்
எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள்.
எல்லா மனுஷர்களை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கப்படும். இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, என்னை போன்ற உங்களை போன்ற விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. நாம் ஏதோ ஒரு தேவைக்காக, இம்மைக்காக, இம்மைக்காக இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளுக்காகவே நாம் ஆண்டவரை தேடுவோமாக இருந்தார். நம்மை போல பரிதவிக்கத்தவர்கள் வேறு கொடுத்தோம். இன்னைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா, ஏதாவது வாழ்க்கையில நெருக்கடி வந்துட்டா, துன்பம் வந்துட்டா, வியாதி வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, ஆண்டவரே 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 இயேசுவே கர்த்தாவே என்று உருக்கமாக கர்த்தர் கூப்பிடும். அந்த அந்த நெருக்கடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்த உடனே, அல்லது அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்த உடனே பார்த்தா திரும்பவும் பழைய இடத்துக்கு போயிடலாம். அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கோபிச்சு கொள்ளாதீங்க. இப்படிப்பட்ட அடிக்கடி ஆண்டவர் நெருக்கடியை கொடுக்கணும் போல இருக்குது. அப்பதான் ஆண்டவர் ஆண்டவராக தேடுவார்கள் இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகளே, இங்க பாருங்க, 10 பேர் சொத்தமானார்கள், ஆனா 9 பேரும் நன்றி இல்லாமல் போயிட்டார்கள். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, மிச்சம் 9 பேர் எங்கே? 10 பேர் சொத்தமானார்களே, 9 பேர் எங்கே? தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த, இந்த இவனை தவிர, இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவரை கையென்றால் வந்தவன் சமாரியனாக காணப்பட்ட, சமாரியன் யூதர்களாலே மதிக்கப்படாதவர். ஆனா சொத்தமாகி வந்தவன் சமாரியன் தான். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம கற்றுக்கொள்வது என்ன? இன்றைக்கு வருஷத்தின் கடைசி நாட்களிலே கடைசி ஆராதனை, 52 வாரங்கள், 52 பிரசங்கங்கள். இன்றைக்கு நான் எனக்கு பெரிய பிரசங்கம் எனக்கு செய்யல, ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல வர விரும்புகிறேன். என்னவென்றால், நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அது மாத்திரமில்லை, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து காத்து கண்மணி போட நடத்தி வருகிறாரே, அதற்கு நாம நன்றியுள்ளவர்களாக இருந்து கர்த்தர் இந்த காலகட்டத்திலே தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்றதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு சரிப்படுத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கட்டும். மட்டுமல்ல, இந்த நாட்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நாட்களாக இருந்தால் நலமா இருக்கும் நான் நம்புறேன். சங்கீதம் 139:24-25, என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து உடைய வழியில என்னை நடத்தும். இப்ப நான் சொல்ல வர காரியம் என்றால், இந்த வசனத்தின்படி இந்த வருஷத்தின் இறுதியில நிற்கிற நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆராயத்தக்கதாக நாம் இடம் கொடுப்போம், விட்டு கொடுப்போம். கர்த்தாவே என்னை ஆராய்ந்து பார், என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார், இந்த வருஷத்தின் கடைசியில நான் வந்திருக்கிறேன், இந்த வருஷம் முழுவதும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்பது உமக்கு வெளிச்சம் என்ற மனசாட்சிக்கும் தெரியும். எந்தெந்த இடங்களிலே நான் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன், எந்தெந்த இடங்களிலே நான் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், எந்தெந்த இடங்களிலே உண்மை விட்டு நான் விலகி இருக்கிறேன், எந்தெந்த இடங்களிலே சத்தியத்தை மனதார அறிந்தும் அதை நான் மீறி இருக்கிறேன், ஆண்டவரே அவைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், ஆண்டவரே எனக்கு அவைகளை எனக்கு என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அருமையான தேவட பிள்ளைகளை நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. இன்றைக்கு அநேகர் அந்த சுய தற்பரிசோதனை செய்யறதில்லை, நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கிறது தன்மை மிக மிக குறைவு. ஒருவேளை மற்றவர்களை நாம ஆராய்வோம், மற்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவர் எங்க போறாரு, இவர் எங்க போறாரு, அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன கதைக்கிறாரு, இவர் என்ன கதைக்கிறார், இவைகளை நாம ஆராய்வோம், கேட்போம், விசாரிப்போம், ஆராய்வோம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கிற தன்மை மிக குறைவாக. அப்படி ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கிறபடியால் இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேராக்கப்படாத சில கோணர்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நாம திறந்த இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக இருந்து கத்தாவே என்னை ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழிகிடத்தில் என்னிடத்தில் உண்டு உண்டு பாரும் என்று சொல்லி தேவனுக்கு நாம விட்டு கொடுத்து, கத்தருக்கு நாம ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே எனக்கு உணர்த்தும், ஆவியானவரை எனக்கு உணர்த்தும், எனக்கு உணர்த்துவே, பாவங்களை கண்டித்து உணர்த்தும், என்னை மாற்று, நாம் மாற விரும்புகிறேன், மனம் திரும்ப விரும்புகிறேன் தேவ சமூகத்தில் நாம காத்திருக்கிறது குறைவில்லை. ஏண்டா நாம ஜெபம் சொல்லியத்துல நாம என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, நாம நம்ம என்னத்துக்காக ஜெபிக்கணும், அது தப்பு இல்ல, தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நாம என்ன செய்யணும்னா, ரெண்டு பாட்டு பாடுவோம், சுதரப்படுவோம், நம்மகிட்ட இருக்கிற அந்த வளமையான அந்த என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் மட 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 மடன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்து பிதாவை ஆமை எழும்பு ஓடு. பட் நம்மளோட மனதில் ஒரு திருப்தி என்ன, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் இதை தப்புன்னு சொல்ல வரையில, ஆனா நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம், தேவன் நம்மை சந்திக்கிறதாக இருக்கிற ஜெபிக்கிற நேரத்தில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஜெப நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாய், தேவன் நம்மோடு இடைப்படத்தக்கதாய், தேவ ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக நாம அமர்ந்திருந்து தேவனை நோக்கி, அதாவது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அடுப்பில் என்ன பாத்திரத்தை வச்சுட்டு வந்து நாம உட்கார்ந்துட்டு அது கொதிச்சுட்டு தான், அது வெளியில ஊத்துருமா, அது அது அவிஞ்சிருக்குமா, அப்படின்னு அப்படியான எண்ணத்தோடு வந்துருந்தெல்லாம் நாம ஜெபம் பண்ணடா, எப்படி தேவ குரலை கேட்கணும். அப்படி இல்லாட்டா ஜெபம் பண்றதுக்கு இருந்து கொண்டு முடிஞ்ச உடனே யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணணும், அல்லது முடிஞ்ச உடனே யார் எது எதையெல்லாம் செய்யணும், அப்படியான எண்ணத்தோடு இருந்தால் அது மாத்திரம் இல்லை, நேரம் பாக்குறது, இத்தனை மணிக்கு அங்க போகணும், இத்தனை மணிக்கு இங்க போகணும், முடிஞ்சா இப்படியான எண்ணத்தோட நாம தேவ சமூகத்தில் இருந்த ஆவியானவர் எப்படி நம்மோடு இடைப்படுறது, நமக்குள்ள இருக்கிற அலங்கோலங்களை எப்படி அவர் நமக்கு காண்பிக்கிறது. பட் வருஷங்கள் போகுது, காலங்கள் போகுது. 90 சங்கீதத்தை பார்ப்போம். 90 சங்கீதத்தில் தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்ன சொல்றாரு பாருங்க. 90 சங்கீதத்தில் 8 வசனத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா, 90 சங்கீதம் 8 வசனத்தை பாருங்க.
உங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும், உங்கள் அந்தரங்க பாவங்களும் உமது முகத்தின் வெளிச்சத்தில்.
அக்கிரமங்களை சரிவோம், ஆனா அங்காலே எங்கள் அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தும். அந்தரங்க பாவங்கள் நிறைய கவனிக்க, அழகாக அந்த வசனத்தோடு எங்கள் அக்கிரமங்கள் மாத்திரம் இல்ல, எங்களுடைய அந்தரங்க பாவங்கள், வெளியில மற்றவர்கள் காண தெரியத்தக்க பாவங்கள், நாம் செய்யற பாவங்களும் இருக்குது, வாத்தியாலும் சரி, செய்களாலும் சரி, நடத்தியாலும் சரி. ஆனால் மற்றவர்கள் அறியாமல் நாம் செய்கிற, மற்றவர்களுக்கு மனுஷர்களுக்கு தெரியாமல் நாம் செய்கிற பாவங்கள் தான் அநேகம். கேளுங்க 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 கேளுங்க, மற்றவர்களுக்கு தெரிஞ்சு நாம செய்கிற பாவத்திலும் பார்க்க, மற்றவர்களுக்கு நாம் தெரியாமல் செய்கிற பாவங்கள், அவைகள் அந்தரங்க பாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கிறது. அந்த அந்தரங்க பாவங்கள் என்கின்றது நம்முடைய இருதயத்திலே ஏற்படுகிற நினைவுகள், எண்ணங்கள், யோசனைகள், நோக்கங்களிலே தங்கியிருக்கு. நன்றி விளையாங்க. இன்றைக்கு நான் நடிகை சொல்றது உங்களுக்கு, நாம வாயின் வார்த்தைகளாலும் செய்களாலும் செய்யறதான் பாவம் என்று சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனது தப்பு. நம்முடைய மனதில எழும்புகிற பொல்லாத சிந்தனைகள், அருவறுப்பான சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான பாவம், இவைகள் மற்றவர்களுக்கு தெரியாது, இவைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது, இதை தேவன் மாத்திரம்தான் அறிவார், நாமும் தேவனும் மாத்திரம்தான் அறிவோம், எந்த பிசாசனாலும் அறிய முடியாது, எந்த மனுஷனாலும் நாம அறிய முடியாது. தெரியும் இல்லையா, இயேசு சொல்லும் பொழுது மனுஷனுடைய வாய்க்குள்ள போறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனா அவருடைய வாயிலிருந்து புறப்படுறது அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுபவைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. மனுஷனுடைய இருதயத்திற்கு புறப்படுபவர்கள் என்று சொல்லிட்டு பட்டியலிடும் பொழுது முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். இன்னைக்கு நாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதான் நாம அமர்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வெளிச்சத்தில் ஆவியான உதவியோடு நாம் ஆராய்கிறது. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் காரியங்களிடத்தில் உண்டோ என்று பாரு, என்னுடைய வாழ்க்கை மாறுவேன். வருஷங்கள் கடந்து போகிறது, காலங்கள் கடந்து போகிறது. தொண்ணூறாம் சங்கீதத்தில் தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்றாரு, எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. வருஷங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, உன் மனதில் நான் சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. ஒரு ஆண்டு முடியும் பொழுது தயவு செய்து உங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. என்னை கேட்கிற ஒவ்வொரு ஒரு ஆண்டு முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் குறைகிறது. நாம எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்றது நமக்கு தெரியாது, அது தேவனுக்கு மாத்திரம் தான். ஆனா ஒன்று நமக்கு தெரியும் என்றால், ஒரு வருஷம் முடியும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் முடிகிறது. வருஷங்கள் போனா பரவாயில்ல, ஆனா வயசு போகுதே, இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டோ? வருஷம் போனா பரவாயில்ல, வயசு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டோ, மார்க்கம் உண்டோ? கிடையவே கிடையாது. ஆகவே ஒரு மனுஷனுக்கு பொதுவாக 70 வயசு, பலத்தின் மீதினால 80 வயசு. அருமையான தேவடைய பிள்ளைகளை, அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தின் இறுதியில் நிற்கிற நாம் அருமையான தேவடைய பிள்ளைகளை நம்மை ஆராய்ந்து பார்க்க, வேதனை உண்டாக்கும் காரியங்கள் இந்த ஆண்டு எங்கெல்லாம் தேவனை நாம துக்கப்படுத்தி இருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறோம், எங்கெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேளாதவர்கள் போல இருந்திருக்கிறோம், தேவனுடைய வழிகளை மறந்திருக்கிறோம், நம்முடைய சுய புத்தியில சாஞ்சிருக்கிறோம், சாய்ந்திருக்கிறோம். ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். தேவன் அறிவாரு, நம்முடைய மனசாட்சி தெரியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியில் அவர் நம்மை தள்ளிவிடவில்லை, ஸ்டில் அவர் நம்ம அன்பாத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வழிகளிலே தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்க பாருங்க, 10 பேர்ல ஒருவன் திரும்பி வந்தா அந்த மெஜாரிட்டி தேவனிடத்தில் வரையில அவர்களோட தேவை சந்திக்கப்பட்டாயிருந்தது, இப்ப குஷ்டரோகம் நீங்கியாச்சு, இப்ப மற்றவர்களை போல ஆச்சு, இனிமேல் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று எங்கே அவர்கள் கூப்பிட போறார்கள். அது மட்டுமில்ல, இயேசுவை தேடி ஏன் வரப்போறார்கள்? விஷயம் முடிஞ்சது, குஷ்டரோகம் குணமாகிட்டது. ஆகவே இயேசுவை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, போய்தான். பட் ஒருத்தன் மாத்திரம்தான் உணர்ந்தான் இல்லையா? ஆகவே நம்ம திரும்பி வந்தா அந்த ஆண்டவரை பார்த்து அவருக்கு நன்றி சொன்னார். ஸ்தோத்திரம் பண்ண நன்றாக கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம ஆராய்ந்து பார்க்கறது மாத்திரமல்ல, தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினதுக்காக நம்ம நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் வாழுகிற இந்த நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கு. இந்த வைரஸ் இந்த உலக 190 நாடுகளில் 190 நாடுகளில் more than 1.7 million people have died by this virus until today. ஒரு 17 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் 17 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இன்று வரைக்கும் மரித்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த 17 லட்ச ஜனங்களும் இந்த வருஷம் மரிச்சிருக்கிறாங்க. இந்த 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் 2021 ஆண்டை காண முடியாமல் போயிட்டு, அவர்கள் எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் சொல்றதுக்கு இல்லை, அதிகமாக வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இள வயது நபர்களும் சிறு பிள்ளைகள் கூட மறித்திருக்கிறார்களே. 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வைரஸினால மாத்திரம் இந்த வைரஸால மாத்திரம் இந்த வருஷத்தை மறித்திருக்கிறார். இனி எத்தனையோ லட்சம் இந்த வைரஸோடு போராடி கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற இந்த தேசத்திலும் லாக்டவுன் படி வைத்திருக்க, இந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. சங்கீதம் 91 அதிகாரத்தில் 5-6 வசனம் படிக்கிற கொஞ்சம் சீக்கிரம் படிக்கிறீங்களா? சங்கீதம் 91 அதிகாரம் 5-6 வசனம் படிங்க.
பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
நன்றாக கவனிங்க, இங்க என்ன சொல்லப்படுறது? வேத இரவின் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இவைய கவனிங்க, இரவின் பயங்கரம், தலை கவனிங்க. இப்ப இரவில் ஒரு பயங்கரம் இருக்குது, இதை நாம கண்ணால பாக்குறோமா இல்ல? ஆனா வேதத்துல தெளிவாய் சொல்றது இரவில் பயங்கரம் கூத்தாடுது. அது மாத்திரம் இல்ல, இருடு நடமாடும் கொள்ளை நோய். நன்றா கவனிங்க, கொள்ளை நோய்கள் அதிகமாக செயல்படுகிறது, மனிதர்களை தாக்குறது வந்து இரவு நேரத்தில். இன்னொரு காரியத்தை நான் இங்க சொல்லட்டும், அதிகமாக வியாதியஸ்தர்களுக்கு வியாதி அதிகரிக்கிறது பகலிலும் பார்க்க இரவில் தான் அதிகமாக அதிகரிக்கும். அதிகமாக மனுஷர்களை இரவில் தான் வியாதிகள் தாக்குது, அட்டாக் பண்ண. இரவின் பயங்கரத்துக்கு இருள் நடமாடும் கொள்ளை நோய். இப்ப இருளில் நடமாடுற கொள்ளை நோயை நம்ம கண்ணால பார்க்க முடியல, ஆனா கொள்ளை நோய் இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? இன்றைக்கு நடமாடுற இந்த வைரஸ் கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் இவ்வளவு பயங்கரமான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, அதனால வைரஸ் இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? அது மாத்திரம் இல்ல, பகலில் பறக்கும் அம்பு கண்ணால நாம பார்க்கிறோமா இல்ல? இவைகள் பிசாசின் அம்புகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், பகலிலே பறக்கிறது அம்புகள் என்று வேதம் நமக்கு சொல்றது. ஒரு மனிதனுடைய அம்பு சர்வத்தில் எப்படி தைக்கிறது, அதுபோல பிசாசின் அம்புகள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவை தாக்குகிறது, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அட்டாக் பண்றது. ஆனா இவை நம்முடைய கண்ணால நாம பார்க்க முடியல. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் நாம கண்ணால பார்க்க முடியல. ஆகவே கண்ணால பார்க்க முடியாத இவைகளை கண்டால்தான் நான் நம்புவேன் என்று சொன்ன அதை போல ஒரு முட்டாள்தான வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம காணாதவைகளை நாம விசுவாசிக்கிறோம், காண்கிறவைகளை ஒருவன் நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறோம் வேதனை வாசிக்கிறோம் இல்லையா? வேதம் நமக்கு தெளிவா சொல்றது இரவில பயங்கரம் இருக்குது, இருளில கொள்ள நோய் நடமாடுது, பகலில அம்புகள் பறக்குது, மத்தியானத்துல பாலாக்கு சங்காரம் இருக்குது. ஆனா இவை எல்லாத்துக்கும் நீ பயப்படாத இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? உன்னதமானுடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிலையிலே தங்குவன். ஆகவே நான் சொல்லுவேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வழியை கர்த்தருக்கு நேராக்கி சீராக்கி சத்தியத்தின்படி வாழ்வானாக இருந்தால் கர்த்தர் எல்லா கொள்ள நோய்களுக்கும் எல்லா பிசாசின் அம்புகளுக்கும் மத்தியானத்து பால சங்காரத்துக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை தடுக்க முடியாது, இரவின் பயங்கரத்தை இவரால் நிறுத்த முடியாது, இருநடமாடும் கொள்ள நோயை எந்த விஞ்ஞானத்திலும் தடுக்க முடியாது, பகலில் பறக்கும் அம்பையும் மத்தியானத்து பாலாக்கும் சங்காரத்தை இவரால் நிறுத்த முடியாது. அது இருந்து கொண்டு தான் இங்க இருக்கப்படுது. ஆனா அவைகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இத்தனை ஆண்டுகள் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு, இதுவரைக்கும் நம்ம நடத்தி இருக்கிறாரு. அருமையான தேவடைய பிள்ளைகளே, சங்கீத மோசே சொன்னது போல, எங்கள் அந்தரங்க பாவங்களை உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தின் முன்பாக நிறுத்தினேன். ஆகவே வெளியரங்கமான பாவங்கள் மாத்திரமில்லை, நம்முடைய அந்தரங்க பாவங்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவாரா? இப்ப நான் சொல்றதை கவனிங்க. இப்ப இந்த ஆண்டு முடிய போகுது, ரைட்? கடைசி ஆராதனை. உங்களை அன்பாய் என்னை கேட்கிற, எனக்கு சேர்த்து என்னை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னென்றால், இந்த ஆண்டு நாம செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்த அநியாயங்கள், மீறுதல்களை தயவு செய்து அடுத்த வருஷத்துல நாம தொடராதபடிக்கு இவைகளை இருந்து நாம விடுதலையாகி அவைகளுக்கு விடை கொடுத்து அவைகளை சரிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வழிகளை நேராக்கிக் கொண்டு 2021 நாம பிரவேசிப்போம். இந்த வருஷத்திலே நாம தேவனை துக்கப்படுத்தின இடங்கள், தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நம்முடைய மனசாட்சியம். அதான் திரும்ப நான் சொல்றேன், இந்த அந்தரங்க பாவங்கள் நம்முடைய மனதின் நினைவுகளால், நம்முடைய மனதின் எண்ணங்களால் ஆண்டவருக்கு அடுக்காத அருவறுப்பான எண்ணங்கள், அசுத்தமான நினைவுகள், கற்பனைகள் அல்லது மேட்டிமைகள், எரிச்சல்கள், தேவனுக்கு விரோதமான தவறான நோக்கங்கள், இவைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. நாம கொள்ளையடிக்கிறது இல்லை, கொலை செய்யறது இல்ல, சண்டை பிடிக்கிறது இல்ல, விக்கிரக ஆராதனை செய்யறது இல்ல, ஸ்தோத்திரம் குடிக்கிறது இல்ல, வரிக்கிறது இல்ல, புகைக்கிறது இல்ல. இன்னைக்கு நாம நினைக்கிறேன் இவைகளை செய்யாம இருக்கபடியே நாம பரிசுத்தவான்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக, அதுக்கு முடிவில்லை. நான் சாகும் வரைக்கும், நான் மறிக்கும் வரைக்கும் நான் பரிசுத்தத்துல ஒவ்வொரு படியாக இன்னொரு படி நான் வேலை போய்கிட்டே இருக்கணும். இன்னும் இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரி கேட்டு பல என்னோட கூட. அவை பரிசுத்த வாழ்வுக்கு பலனளிக்க பரலோக தேவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே பாவங்களுக்கு விடை கொடுப்போம். இந்த வருஷம் தேவனுக்கு புரோதமாக செய்த காரியங்கள், நம்முடைய வெளியரங்கமான காரியமாக இருக்கலாம், அந்தரங்கமான காரியமாக இருக்கலாம், நம்மை நான் முதல் சொன்னது போல ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க இடம் கொடுப்போம். முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், குறை சொல்றது, குற்றம் சொல்றது, அப்பா நிறுத்துவோம். அவைகள் இரவும் பகலும் தன் சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டுகிற தாழ தள்ளப்பட்டு போன அந்த டெபிள் இஸ் அ கிரேட் அக்யூசர். ஆஸ் யூ நோ, விசாசி எப்பொழுதும் குற்றம் சாட்டுவார். பூமி எங்க சுத்தி தீர்ந்து வந்தேன், என்ன கண்டா யோபிடத்துல ஒரு குற்றமும் இல்ல, அவனை குற்றப்படுத்த வந்திருக்கிறேன். மற்ற எல்லாம் ஒரு கட்சி, படி இவன் மறுகட்சி, இவனை நம்ம கட்சியில இழுக்கிற ஏதோ ஒரு விதத்துல அவனையும் பாவத்துல தள்ள. ஆகவே தேவ சம்மதி போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயல், தேவ குமார சாயல், தேவன் தன்னுடைய குமார சாயல என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில காண வரும். சொல்றது இல்லையா, நம்முடைய ஊழியம் இருக்கிறது ஒரு பக்கம், பட் அதுக்கு முதல் என்னுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய குமார சாயலை காண விரும்புறார், பார்க்க விரும்புறார், காண விரும்புறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ற தேவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. நான் சொல்றது தேவனுடைய வசனம் இல்லாட்டா விட்டுருங்க, விட்டுருங்க. பட் தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்வில் தன்னுடைய குமார சாயலை காண விரும்புறார். தம்முடைய குமார சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறான். ரோமர் 8:8 படிக்கிறோம் இல்லையா. அவன் நம்ம பாவம் செய்யும் பொழுது பிசாசின் சாயல் நாம வெளிப்படுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது, வந்ததும் மரித்தது, வாழ்ந்ததும் மரித்ததும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அகற்றுவதற்காக, பாவ வேர்களை அறுப்பதற்காக, அவைகளிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக இயேசு மனிதனாகி இந்த பூமிக்கு வந்து மரித்தாரு, உயித்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதியிலே இருக்கிறான் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளுக்கும் தேவடைய சார்பில் நான் சொல்லிருக்காரு. அன்பான தேவடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் நாம் இங்கெல்லாம் ஆண்டவருக்கு தோறும், ஆண்டவரை விட்டு தோறுமா போயிருக்கிறோம். அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். சத்தியத்தை மனதார அறிந்தும் மீறி இருக்கிறோம். வெளியரங்கமாக மட்டுமல்ல, உள்ளரங்கமாக நம்முடைய இருதயத்தில் எத்தனை அசுத்தமான எண்ணங்கள், கற்பனைகள், மேட்டிமைகள், முறுமுறுப்புகள், முரட்டாட்டங்கள், குற்றச்சாட்டுகள், குறைகள், எத்தனை காரியங்கள் அனைத்தையும் தேவன் அறிவார், அறிவார். ஆகவே இந்த வருஷத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நாம் மனம் திரும்பி இந்த 2021 கர்த்தரை கெட்டி சேர வேண்டும். தேவனுடைய சாயலாக நான் மாறுபடும். அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லும். ஆகவே தேவனுடைய குமார சாயலை நம்முடைய வாழ்விலே காணட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் செய்ய வரல, ஆனால் இந்த வருஷம் முடிகிறது. 52 வாரங்கள், 365 நாட்கள் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் குறைகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. இந்த வருஷம் எத்தனை நன்மை செய்தோம், எப்படி தேவனுக்காக வாழ்ந்தோம், எப்படி தேவனுடைய காரியங்களிலே உற்சாகம். மறுபக்கத்தில் தேவ காரியங்களிலே உற்சாகம் இல்லாத தன்மைகள், ஆண்டவருடைய காரியங்களை உள்ள ஒழுங்கில்லாத தன்மைகள், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அலட்சியமாக இருக்கிறது காரியங்கள், இவைகளில் இருந்தெல்லாம் நாம திருந்தணும், மாறணும். பாருங்க, இதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரியும் காரியம் வந்தது. ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களா சொன்னார் செய்ய சொல்லி. அப்ப ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, மோசே சொன்னாரு, ஆரோனுக்கு சொல்லு, ஆரோனுக்கு சொல்லு, கண்ட நேரம் எல்லாம் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள வர வேண்டாமட்டும் அவனுக்கு சொல்லு, ஒழுங்காக இரு, கண்ட நேரம் எல்லாம் உள்ள வராது. அது மாத்திரம் இல்ல, எனக்கு அதுல டச் பண்ண காரியம் என்ற குத்து விளக்குல நேராக ஏத்த சொல்ல அவருக்கு. இப்படி இருக்கு, குத்து விளக்கில் அந்த அகல்கள் ஒழுங்காக நேராக ஒழுங்காக நேர கோணலா செஞ்சிருக்க. அப்ப ஆண்டு சொன்னாரு மோசைக்கு, சொல்ல ஆரோனுக்கு, எந்த நேரமும் எப்பையும் ஆசிரியப்பு கூடத்துக்கு வரவன உண்டு. மற்ற குத்து விளக்கில் வெளிச்சம் ஏத்துறது அவனுடைய ஊழியம். அந்த திரிகளை, அந்த அகல்களை நேராக ஒழுங்காக அவைகளை செய்ய சொல்லு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டவரே செய்கிற ஊழியங்களை நான் எவ்வளவு ஒழுங்காக நேர்த்தியாக செய்யவில்லை. யாருக்கு செய்கிறேன்? பரலோகத்தின் தேவனுக்கு இல்லையா? பரிசுத்த தேவனுக்கு இல்லையா? இன்னைக்கு பக்கிக்காம் பலசில இருக்கிற ராணிக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எல்லாம் என்ன மாதிரி காரியங்களை நடத்துறார்கள் பாருங்க. ஆனா நாமோ தேவாதி தேவனுக்கு, சர்வ வல்லமுள் ஆண்டவருக்கு நாம் பணி செய்யறவர்களாக இருந்தால் செய்கிற காரியங்களை நான் சரியாக செய்யணும். என்னால நான் செய்கிற ஊழியத்தை எவ்வளவு சிறப்பாக என்னால செய்ய முடியுமோ, தட் இஸ் மை டார்கெட். எனக்கு ஒரு பொறுப்பை அவர் தந்திருந்தார், எனக்கு ஒரு ஊழியத்தை அவர் தந்திருந்தார். அதை என் முழுகிருதயத்தோடு மாத்திரமில்லை, எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு நேர்த்தியா, ஏன்னா என் தேவாதி தேவன் நான் வைத்திருக்கிற பிரியம், அவர் மேல வைத்திருக்கிற அன்பு பாசம், எனக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்னை நம்பி அவர் தந்திருக்கிற ஊழியத்தை எவ்வளவு சிறப்பாக அதை செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நான் அதை செய்ய. இத கடமை போல நாம் அதை செஞ்சிடக்கூடாது. It is God's business. They are dealing with God. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை ஒருவேளை நாம் கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்புகள் ஊழியங்களிலே ஏனோ தானோ இருந்திருக்கலாம், அலட்சியமாக இருந்திருக்கலாம், அல்லது அதை சிறப்பாக செய்யாமல் இருந்திருக்கலாம், அல்லது செய்ய வேண்டிய விதமாக செய்யாமல் இருக்கலாம், இருந்திருக்கலாம். அவைகள் இருந்தெல்லாம் நாம் இதை தானே சொன்னாம உட்கார்ந்து நம்ம ஆராய்ந்து, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார், நான் சொல்ல முடியுமா இடத்துல ஒன்று இல்லைன்னு, உங்களுக்கு போதிக்கிறேனே நான் சொல்ல முடியுமா நான் எல்லாம் சுத்தமாகிட்டேன் நான் ஒண்ணு திருத்த முடியும், நோ நோ, நான் திருந்த வேண்டிய காரியங்கள் உண்டு, இன்னும் நான் மாறணும், இன்னும் திருந்தணும், இன்னும் சரிப்பட ஒண்ணு, இன்னும் நேரம் ஆகவேதான், அதுக்காக ஆண்டோட பாத்திர நான் காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், மன்றாட், ஆண்டவரே எனக்கு போதி, எனக்கு வெளிப்படுத்து, மற்றவர்கள் குறைகளை அல்ல என் குறைகளை வெளிப்படுத்து, நான் எங்க திருந்தணும் எங்க மாறணும் எனக்கு வெளிப்படுத்து. ஏ கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறேன், அப்பத்தை கேட்டா கள்ள தர மாட்டேன், மீனை கேட்டா பாம்பு தரமாட்டேன். ஆகவே நான் தேவனை நெருங்கணும், அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும், என்னுடைய மனுஷிக சாயல்கள் மாற வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் இப்ப சில காரியங்கள் நாங்கள் முந்தி சொல்லியிருக்கோம் இல்லையா, வேதத்தில் இருக்க சில சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம இலகுவாக கைக்கொள்ள முடியாது. ஏன்னா வெளிப்படையா சொல்ல போனா தேவ ஆவியோட உதவி இல்லாமல் தேவோட வார்த்தைகளை நாம கைக்கொள்ளவே முடியாது, முடியாது, முடியாது. அவர் தேவனுடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில கைகொள்வதற்கு தேவ ஆவியுடைய பலம் வேண்டும். ஆகவேதான் பரிசுத்த ஆவிகள் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் யூதயா சமரியா எருசலேமிலே யூதயாவிலும் சமரியாவிலும் உலகத்தை கடைசி படித்த எனக்கு சாட்சியலா இருக்கும். எப்பொழுது பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து சாட்சியலா இருக்கும். பட் அந்த வசனத்தை டைரக்டா நாம அதை மாட்டேன், அங்க சொல்லப்பட்ட வசனம் சாட்சி, கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து மறிக்கிறது மாட்டே. அதுதான் எவ்வளவு மற்ற 11 அப்போஸ்தலரும் ரத்த சாட்சியாக மறைத்தார். வாழ்கிற வாழ்ந்து நாம் சாட்சியலாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியலாக வாழ் அதான் ஆண்டவர் நம்முடைய தேவன். அவை அருமையான தேவட பிள்ளைகளை எனக்கு சேர்த்து சொல்றேன், நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய கோணங்களை நேராக்கும், நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளை சரிப்படுத்திக் கொள்வோம். சத்தியத்துக்கு விரோதமாக நாம் இந்த வருஷம் நடந்த காரியங்கள், தேவனை துக்கப்படுத்தின இடங்கள், தேவ ஆவியானவரை வேதனைப்படுத்தின இடங்கள், இவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். 2021 ஆண்டிலே இந்த வருஷம் நான் விட்ட தவறுகளை தொடராதபடி, இந்த வருஷம் நான் செய்த பாவங்களை மட்டுமல்ல செய்து கொண்டிருக்கிற பாவங்களையும் நிறுத்தி 2021 ஆண்டுக்குள்ளே தேவாவோட உதவியோடு நாம் பிரவேசிப்போம். அப்போ தேவோட கிருபை நம்மை தாங்கும், தேவோட வல்லமை நம்மோடு கூட இருந்து நடத்தும். அருமையான தேவோட பிள்ளைகளே, 10 பேர் சொஸ்தபார்கள், ஒருவர் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இதை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களும் இதைத்தான் செய்தார்கள் இல்லையா? ஆண்டவர் எகிப்தின் தேசத்தில் இருந்து அடிமத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலாக்கி அற்புதங்களை செய்து வல்லமையான கரங்கத்திற்கு ஓங்கிய புயத்தினாலும் தன் ஜனங்களை மீட்டிக் கொண்டு வந்தார். எகிப்தில் மாத்திரமில்ல, வனாந்திரத்திலும் அற்புதங்கள், சுப்ப நச்சுரத்தை இயக்கப்பாற்பட்ட காரியங்கள் ஆண்டவர் கண்முன்பாக செய்தார். ஆனாலும் அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்த போது தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போமே, 32 அதிகாரத்திலே 18 வசனம், சீக்கிரம் படிக்கிறீங்க, 32 உபாகமும் 32 அதிகாரம் 18 வசனம் படி.
உன்னை எனிப்பித்த கண்மலே நீ நினையாம போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய்.
உன்னை எனிப்பித்த கண்மலையை நினையாம போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இப்படி தேவனே சொல்லுற அளவுக்கு தேவ ஜனங்கள் வாழ்ந்திருக்கார்கள். தேவ ஜனமே யோசித்து பாருங்க, உன்னை எனிப்பித்த கண்மலையை நினையாம போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய், நினையாமல் போனாய், மறந்தாய் என்று தேவனே தன் ஜனங்களை பார்த்து சொல்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆகவே இந்த வருஷத்திலே கடைசியிலே நிற்கிற நாம் 52வது ஆராதனை, கடைசி ஆராதனை, 365 நாட்கள் கடக்கிறது, ஒரு வருஷம் கடந்து போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் சொல்லுவேன், தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் அவன் நமக்கு பாராட்டின கிருபைகளையும் மறவாம, இத்தனை ஆண்டுகள் நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்று வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்திருக்கிறார். இந்த அளவுக்காவது பரிசுத்தமாக வாழ கத்த நமக்கு பலம் தந்திருக்கிறார். இந்த அளவுக்காவது தேவனுடைய வசனத்தை கை கொள்ள கிருபை தந்திருக்கிறார். இந்த அளவுக்காவது தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டு நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு பிரியமாக நன்றி உள்ளவர்களாக வாழ நாம கற்றுக்கொள்வோம். 2021 20 ஆண்டை விட 21 ஆண்டு நாம ஆண்டவரை கிட்டி சேருகிற ஆண்டாய், ஆண்டவரை நெருங்குகிற ஆண்டவாய், தேவனோடு இன்னும் அதிகமாக ஐக்கியமாகிற ஆண்டாக இருக்க நம்மை நாம ஒப்புக் கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை பார்த்து வாசித்து நாம் முடிப்போம். 90வது சங்கீதத்தை தயவு செய்ய எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 12 வசனத்தை எல்லாரும் பாருங்க, அதில் முடிப்போம். 90வது சங்கீதம் 12 வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசி.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை
எங்களுக்கு
போதித்தருளும்.
நன்றாக கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு காரியம் கேளுங்க, நம்முடைய நாட்களை நாம் எண்ணாவிட்டாலும் நம்முடைய நாட்கள் தேவனாலே கவுண்ட் பண்ணப்படுது. ஹலோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்நாட்களை நாம் எண்ணாமல் போனாலும் நாம் வாழுகிற நாட்களை தேவன் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே என்னுடைய நாட்கள் எவ்வளவு என்று அவர் ஏற்கனவே முன்குறித்தும் வைத்திருக்கிறார். எனக்கு அந்த முடிவு தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆகவே நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, ஆகவே ஞானவான்கள் என்றால் தங்களுடைய நாட்கள் தேவனால எண்ணப்படுகிறது, அந்த நாட்களை நான் வீணாக்கிடக்கூடாது, அந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றவனும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எண்ணி கத்தருக்கு வியமாக வாழ தங்களை ஒப்புக் கொடுப்பார். ஆகவே நம்முடைய காலம் குறுகியிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை குறுகிறது. கொஞ்ச காலம் தான் நாம் இந்த பூமியில வாழப்போறோம், ஒரே ஒரு தடவை தான் இந்த பூமியில நம்ம வாழப்போறோம், இந்த பூமியில ஒரு தடவை தான் ஆண்டவருக்காக வாழப்போறோம், ஒரு தடவை தான் அவருக்கு ஒளிஞ்சே போறோம், ஒரு தடவை தான் அவருக்காக பாடுகள் வேதனைகள் துன்பங்களை அனுபவிக்க போறோம். அவைகள் தான் நமக்கு பரலோகத்தில் மேன்மை. பாடுகள் துன்பங்களோ வேதனைகளோ இந்த வருஷத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம், அடுத்த வருஷத்திலும் பாடுகள் துன்பங்கள் வேதனை இருக்கலாம், இல்லாமல் போகாது. ஆனால் அவைகளை நாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்போமாக இருந்தால் பரலோகத்திலே அதற்குரிய மேன்மைகளை ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலே பரலோகத்தில் நாம் அனுபவிப்போம் என்பது சந்தேகம் இல்லை. ஆகவே 21வது ஆண்டிலே எனக்கு எந்த பாடும் இருக்கக்கூடாது, எந்த வேதனையும் இருக்கக்கூடாது, எந்த துன்பமும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த குறைவுமே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஒருவரை நான் சொல்ற இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் நான் தேவ சம்மத் என்று சொல்றேன். ஆகவே இப்படி நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும், ஏடைய வாழ்க்கை 21வது ஆண்டிலே உம்முடைய சித்தம் என்ற வாழ்விலே நிறைவேறும், உம்முடைய சத்தியத்தின்படி நாம் வாழணும், உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறும். திரும்ப சொல்லி முடிகிறேன், 21வது ஆண்டு 20 முடிகிறது, 21 மறைகிறது, இன்னொன்று உதயமாகிறது. 31வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, வருஷங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய வருஷங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, நான் இத்தனை வருஷம் வாழ வேண்டும் என்பது தேவ கரத்தில் இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய காலம் குறுகியிருக்கிறது. ஆகவே இந்த 2021வது ஆண்டிலே இந்த இருபதாம் ஆண்டு போல நம்ம வாழ்ந்துடாதபடி இந்த வருஷம் முழுவதும் பெரும்பாலும் வைரஸோட போயிட்டு முப்பது மார்ச் மாசம் தொடங்குற வைரஸ் இன்னைக்கு வருஷம் முடிவும் லாக்டவுனோட போகுது. பாருங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் போது தெரியாது. We don't know what will happen tomorrow. But anyhow, எப்படி இருந்தாலும் தேவன் அறியாமல் ஒன்று நடவாது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், கர்த்தாவே உம்முடைய கற்பனை எப்படி நம்ம வாழணும், உங்க சித்தம், இந்த ரெண்டையும் ரெண்டு கண் போல வச்சுக்கணும். ஜெபம் உன் தனி ஜெபத்துல மாண்டாடு, ஆண்டவரே உம்முடைய கற்பனை எப்படி நாம் வாழணும், உன் சித்தம் செய்யணும். இப்படி ஜெபம் பண்ணி அதுக்கு நேராக நாம திரும்பும் போது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். கற்பனையின்படி வாழ்ந்து தேவ சித்தம் செய்கிறவர்களோட வாழ்க்கையில வேதனையில உபத்திரவம் இல்ல, துன்பம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இயேசு முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தை செய்தார். அவர் அனுபவித்த வேதனைகள், அவர் அனுபவித்த பாடுகள், அவர் அனுபவித்த துன்பங்கள், சிலுவை மரணங்கள், இவைகளை குறித்து நாம் விவரம் சொல்ல முடியுமா? பவுலோட வாழ்க்கை எடுங்க, தேவனோடு நெருங்கி தேவ மனுஷன் அவன் அவனோட வாழ்க்கையில பட்டியலையே போட்டிருக்கிற பாருங்க, பாடுகளை குறித்து அவர் பட்டியலே போட்டிருக்க. ரெண்டு என்ன ஒன்று பெருது பேதுரு நிருபத்தை வாசித்து பாருங்க வேணும். அங்கே பேதுரு அதிகமாக பாடுகளை குறித்து தான் அங்கே சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றுக்கும் இதை குறித்து நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகளோ துன்பங்களோ வேதனைகளோ கர்த்தர் நம்மோடு இருக்க, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்க, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சங்கீதக்காரர் சொல்றார். ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஒன்று செய்வோம், சத்தியத்தின்படி வாழவும், தேவ சித்தம் செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க கேளுங்க. 21 முடிகிறது, அவை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 21 போகும் பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஆண்டு நான் உங்களுடைய கற்பனையின்படி வாழணும், சித்தம் செய்யும். இப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளில ரெண்டு நாளில தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படித்தான் ஜெபிக்கிறேன் அன்னோடத்துல, அதைத்தான் உங்களே சொல்றேன். ஆகவே ஜெபம் பண்ணு, தொடர்ந்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நாம ஜெபிக்க 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 கர்த்தர் காரியங்களை நமக்குள்ளே நடத்துவார், நம்மை கொண்டு நடத்துவார். அருமையான தேவடி பிள்ளைகளே, செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், மறவாதே மறவை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை கிருபைகளை மறவாதே. 9 பேர் மறந்து போனாங்க, ஒருவர் மறக்கையில திரும்பி வந்து நன்றி சொன்னான். சோதரமன், இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். 2 தீமோத்தேயு 3 முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருவாயாக என்று சொல்லி போட்டு பட்டியல் போடுறார் பாவத்தை குறித்து. அதுல ஒரு காரியம், கடைசி நாட்களிலே ஜனங்கள் நன்றி அறிதல் இல்லாதவளாக இருப்பார். நம்ம அப்படி இருந்திருக்கூடாது. எப்ப நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக, அதுவரை என்னை தூக்கி எடுத்தேன், என் பாவங்களின் அக்கறவுகளை கருவியாக மன்னித்து, இன்னைக்கு நான் நம்முடைய பிள்ளையா இருக்கேன். இத்தனை ஆண்டுகள் என் விசுவாசத்தை காத்துக்குள்ள கருவி தந்தேன். நம்முடைய விசுவாசத்துக்கு எத்தனை போராட்டம், நம்முடைய பரிசுத்தவாத பால்புக்கு எத்தனை போராட்டம் இல்லை, அதை கர்த்தர் நம்மை காத்துக்கொண்டார் இல்லை. நன்றி சொல்ல சோதரம். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தின ஆண்டவர் அடுத்த ஆண்டும் நம்மை நடத்துவார். ஆனால் இந்த வருஷம் நாம செய்த பாவங்களோ அந்தரங்க பாவங்களோ ஆண்டவர் விரும்பாத காரியங்களோ தயவு செய்து அவர்களை விட்டு மனம் திரும்பும். அதான் ஆராய்ந்து, உன்னை ஆராய்ந்து பார், என்னை ஆராய்ந்து, தேவசோமத்தை ஆராய்ந்து பார். தேவ அவனுக்கு பூரணமாக இடம் கொடுப்போம். ஆவியானவரே எனக்கு உணர்த்துங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர் இல்லையா பரிசுத்தா, நம்ம ஆராய்ந்து பார்க்க, நமக்கு உணர்த்த, நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுக்காம தேவ வசனத்துக்கு தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். தேவ சாயலாக மாறுவோம். 2021 தேவ பலத்தில் தேவ கிருபையில சந்திப்போம். கர்த்தர் கூட இருப்பாரா? ஜெபப்படுவோம். சோதரப்படும் தண்டு தகப்பனே, உமை சோதரிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தியிருக்கிறப்பா, எங்களை காத்திருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். தெய்வமே, திறந்த இருதத்தோடு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் நிர்மூலமாக அது இருக்கிறது உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே மறவாதே மறவாதே, மனமே மறவாதே மறவாதே. ஆண்டவரே இந்த ஆண்டில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் மனந்தரும்பி இன்னும் உம்மை கிட்டி சேர கருவை தாருங்கப்பா. கருவி 2021 உங்களுடைய கற்பனையின்படி வாழவும் உம் சித்தம் செய்யவும் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே இட வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நீ காத்திரையா, பாதுகாத்தீர், பாதுகாத்தீர். நாங்கள் அறியாத எத்தனையோ விபத்துகள், நாங்கள் அறியாத எத்தனையோ ஆபத்துகள், நாங்கள் அறியாத எத்தனையோ பிசாசின் கண்ணிகள், வியாதிகள், ஆண்டவரே இவை அனைத்துக்கும் எங்களை பாதுகாத்தீர், விலக்கி பாதுகாத்தீரப்பா, பாதுகாத்தீர், பாதுகாத்தீர். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும், உமாலேதான் நாங்கள் வாழுகள், உமக்காக வாழ கருவிதார். ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினீர், நன்றி சொல்லுகிறோம், உண்மை சோதரிக்கிறோம். அடுத்த ஆண்டும் உம்மோடு தெய்வமே எங்களை ஆண்டு கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.